சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 27, 2025. தலைப்பு: மரணத்திற்கு பிறகு சோதனை. கோல்டன் உரை. யோவான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான், பேதுரு. நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பெலத்தின்படி செய்யக்கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யோவான். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. யோவான். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவதெதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படிக்கு ஆலோசனை பண்ணினார்கள். யோவான் பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவி நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்தெழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவி நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். அப்போஸ்தலருடைய நடபடிகள். ஜெபவேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாட்டோறும் அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுயசக்தியினாலாவது எங்கள் சுயபக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? அப்போஸ்தலருடைய நடபடிகள். பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறானான் என்று உங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவவசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளான திரளான ஜனங்கள் ஒரே இருதயமும் ஒரே ஆத்துமாவும் உடையவர்களாயிருந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பேதுரு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமலிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதின் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். சொர்க்கத்தை அடைய இருப்பதன் இணக்கம் நாம் இருப்பது என்ற தெய்வீக கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அன்பே. இயேசுவின் சத்திய போதனையும் நடைமுறையும் அதன் கொள்கையை அன்பு என்று ஒப்புக்கொள்ள வைக்கும் ஒரு தியாகத்தை உள்ளடக்கியது. இது நமது குருவின் பாவமற்ற வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மீதான அவரது அதிகாரத்தின் நிரூபணத்தின் விலைமதிப்பற்ற முக்கியத்துவம் ஆகும். கிறிஸ்தவ அறிவியல் நோய் பாவம் மற்றும் மரணத்தை அழிக்கிறது என்பதை அவர் தனது செயல்களால் நிரூபித்தார். நமது குரு வெறும் கோட்பாடு அல்லது நம்பிக்கையை கற்பிக்கவில்லை. அவர் கற்பித்து நடைமுறைப்படுத்திய அனைத்து உண்மையான உயிரினங்களின் தெய்வீக கொள்கை அது. கிறிஸ்தவத்திற்கான அவரது ஆதாரம் மதம் மற்றும் வழிபாட்டின் வடிவம் அல்லது அமைப்பு அல்ல, மாறாக வாழ்க்கை மற்றும் அன்பின் இணக்கத்தை உருவாக்கும் கிறிஸ்தவ அறிவியல். உடல் என்பது ஆவி அல்ல என்று குரு தெளிவாக கூறினார். மேலும் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் மேலேறும் வரை அவரது உடல் மாறவில்லை என்பதை உடல் புலன்களுக்கு நிரூபித்தார். அல்லது வேறு விதமாக கூறினால் ஆவி கடவுள் பற்றிய புரிதலில் இன்னும் உயர்ந்தார். இதை தாமஸை நம்ப வைக்க இயேசு அவரை ஆணி அச்சுகளையும் ஈட்டி காயத்தையும் ஆராய வைத்தார். மரணமாக தோன்றிய பிறகு இயேசுவின் மாறாத உடல் நிலை அனைத்து பொருள் நிலைமைகளுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு அவரது பரமேறுதலை விளக்கியது. மேலும் கல்லறைக்கு அப்பால் ஒரு தகுதிகான் மற்றும் முற்போக்கான நிலையை சந்தேகத்திற்கு இடமின்றி வெளிப்படுத்தியது. இயேசு வழி, அதாவது அவர் எல்லா மனிதர்களுக்கும் வழியை குறித்தார். இயேசுவின் பூமிக்குரிய பதிவை மூடிய பரமேறுதல் என்று அழைக்கப்படும் அவரது இறுதி ஆர்ப்பாட்டத்தில் அவர் தனது சீடர்களின் உடல் அறிவை விட உயர்ந்தார். மேலும் பொருள் புலன்கள் அவரை இனி பார்க்கவில்லை. இயேசு மற்றவர்களுக்கான பாதையை வரைந்தார். தெய்வீக அன்பின் ஆன்மீக கருத்தான கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்தினார். பாவம் மற்றும் சுயத்தின் நம்பிக்கையில் புதைந்து இன்பத்திற்காகவோ அல்லது புலன்களின் திருப்திக்காகவோ மட்டுமே வாழ்ந்து வருபவர்களுக்கு அவர் சாராம்சத்தில் கூறினார், நீங்கள் கண்களை கொண்டிருக்கவில்லை, காதுகளை கொண்டிருக்கவில்லை. நீங்கள் புரிந்து கொண்டு மனந்திரும்ப கூடாது, நான் உங்களை குணப்படுத்தக்கூடும். பொருள் புலன்கள் சத்தியத்தையும் அதன் குணப்படுத்தும் சக்தியையும் மூடிவிடுகின்றன என்று அவர் கற்பித்தார். நமது எஜமானர் தனது அங்கீகரிக்கப்படாத மகத்துவத்தின் கேலிக்கூத்தை சாந்தமாக எதிர்கொண்டார். அவர் பெற்ற இத்தகைய அவமானங்கள் அவரது சீடர்கள் கிறிஸ்தவத்தின் கடைசி வெற்றி வரை நிலைத்திருப்பார்கள். அவர் நித்திய மரியாதைகளை வென்றார். அவர் உலகம், மாம்சம் மற்றும் அனைத்து பிழைகளையும் வென்று அதன் மூலம் அவற்றின் ஒன்றுமில்லாத தன்மையை நிரூபித்தார். பாவம், நோய் மற்றும் மரணத்திலிருந்து முழுமையான இரட்சிப்பை அவர் செய்தார். நமக்கு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவர் தேவை. எல்லா பிழைகளும் அழிக்கப்படும் வரை நமக்கு சோதனைகள் மற்றும் சுய மறுப்புகள், அதே போல் மகிழ்ச்சிகள் மற்றும் வெற்றிகள் இருக்க வேண்டும். சோதனைகள் மனிதர்களுக்கு ஒரு பொருள் சார்ந்த கோலை, அதாவது இதயத்தை துளைக்கும் ஒரு உடைந்த நாணலை சாய்ந்து கொள்ள கற்றுக் கொடுக்கின்றன. மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் சூரிய ஒளியில் நாம் இதை பாதி நினைவில் கொள்வதில்லை. துக்கம் நன்மை பயக்கும். மிகுந்த உபத்திரவத்தின் மூலம் நாம் ராஜ்யத்திற்குள் நுழைகிறோம். சோதனைகள் கடவுளின் கவனிப்பின் சான்றுகள். பொருள் சார்ந்த நம்பிக்கைகளின் மண்ணில் விதைக்கப்பட்ட விதைகளிலிருந்து ஆன்மீக வளர்ச்சி முளைப்பதில்லை, ஆனால் அவை சிதைவடையும் போது. அன்பு பூமியின் கரை இல்லாத ஆவியின் உயர்ந்த மகிழ்ச்சிகளை புதிதாக பரப்புகிறது. அனுபவத்தின் ஒவ்வொரு தொடர்ச்சியான கட்டமும் தெய்வீக நன்மை மற்றும் அன்பின் புதிய பார்வைகளை வெளிப்படுத்துகிறது. உலகளாவிய இரட்சிப்பு முன்னேற்றம் மற்றும் சோதனையின் மீது தங்கியுள்ளது, மேலும் அவை இல்லாமல் அடைய முடியாது. சொர்க்கம் என்பது ஒரு இடம் அல்ல, ஆனால் மனதின் அனைத்து வெளிப்பாடுகளும் இணக்கமான மற்றும் அழியாத ஒரு தெய்வீக மனநிலை. ஏனென்றால் பாவம் இல்லை, மனிதன் தனக்கென எந்த நீதியையும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் வேதம் கூறுவது போல் கர்த்தருடைய மனதை உடையவனாக காண்கிறான். மரம் விழும் இடத்தில் அது இருக்கும். எனவே நாம் பிரசங்கி புத்தகத்தில் படிக்கிறோம். இந்த உரை பிரபலமான பழமொழியாக மாற்றப்பட்டுள்ளது. மரம் விழுவது போல அது கிடக்க வேண்டும். மனிதன் தூங்குவது போல அவன் விழித்துக் கொள்வான். மரணம் மரணத்திற்கு பிறகும் சோதனையும் வளர்ச்சியும் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் வரை அவன் இருப்பான். மனம் ஒருபோதும் தூசியாக மாறாது. கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுதல் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் காத்திருக்கிறது. ஏனென்றால் கல்லறைக்கும் இரண்டின் மீதும் எந்த அதிகாரமும் இல்லை. இன்று சத்தியத்தின் குணப்படுத்தும் சக்தி ஒரு அற்புதமான கண்காட்சியாக இல்லாமல் ஒரு உள்ளார்ந்த நித்திய அறிவியலாக பரவலாக நிரூபிக்கப்படுகிறது. அதன் தோற்றம் பூமியில் அமைதி, மனிதர்களுக்கு நல்லெண்ணம் என்ற நற்செய்தியின் புதிய வருகையாகும். எஜமானரால் வாக்குறுதியளிக்கப்பட்டபடி இந்த வருகை மனிதர்களிடையே ஒரு நிரந்தர விநியோகமாக அதை நிறுவுவதற்காக உள்ளது. ஆனால் இப்போது கிறிஸ்தவ அறிவியலின் பணி அதன் முந்தைய ஆர்ப்பாட்டத்தின் காலத்தை போலவே முதன்மையாக உடல் ரீதியான குணப்படுத்துதலில் ஒன்றல்ல. இப்போது அப்போது போலவே உடல் ரீதியான நோயின் மெட்டாபிசிக்கல் குணப்படுத்துதலில் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்படுகின்றன. ஆனால் இந்த அறிகுறிகள் அதன் தெய்வீக தோற்றத்தை நிரூபிக்க மட்டுமே. உலகின் பாவங்களை நீக்குவதற்கான கிறிஸ்து சக்தியின் உயர்ந்த பணியின் யதார்த்தத்தை சான்றளிக்க. இயேசுவின் காலத்தை போலவே இன்றும் கிறிஸ்தவ அறிவியலின் உடல் ரீதியான குணப்படுத்துதல் தெய்வீக கொள்கையின் செயல்பாட்டிலிருந்து விளைகிறது. அதற்கு முன்பு பாவமும் நோயும் மனித நனவில் தங்கள் யதார்த்தத்தை இழந்து இருள் ஒளிக்கும் பாவம் சீர்திருத்தத்திற்கும் இடமளிப்பது போல இயற்கையாகவும் அவசியமாகவும் மறைந்துவிடும். அப்போது போலவே இப்போதும் இந்த மகத்தான செயல்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை அல்ல, மாறாக மிகவும் இயற்கையானவை. அவை இம்மானுவேலின் அடையாளம் அல்லது கடவுள் நம்முடன் இருக்கிறார், மனித நனவில் எப்போதும் இருக்கும் ஒரு தெய்வீக செல்வாக்கு. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.